நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சிப்பி ராஜன்.
வணக்கம்.
நீங்கள் 64 ஆண்டுகள் நிறைந்த ஒரு சிற்பக்கலை வல்லுநர். இப்பொழுதும் சிற்பம் செய்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஓய்வு பெற்று விட்டீர்களா?
செய்து கொண்டிருக்கிறேன்.
இந்த சிற்பக்கலைக்கு நீங்கள் சென்றது குடும்பத்தின் சூழல் காரணமாக நீங்கள் சிற்பக்கலைக்கு சென்றதாக படித்திருக்கிறேன். அந்த பின்னணி பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
எனக்கு இந்த சிற்பக்கலையில் சிறு வயது முதலே ஆர்வம். அதாவது வெண்கல சிலை என்று இல்லை, எதை பார்த்தாலும் அதில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம். அந்த விருப்பத்தை வீட்டில் தெரிவித்தேன். எனக்கு ஒரு 16 வயது, அவர்கள் அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அந்த தொழில் நம்மளுடைய தொழில் கிடையாது, நமக்கு அதில் போதிய வருமானம் இருக்காது என்றார்கள். அதற்கு பல வாதங்களுக்கு பிறகு நான் விடாபிடியாக அந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக எனது வீட்டிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கும்பகோணம் சுவாமிமலை என்ற ஊரில் சென்று அங்கு அரசு பயிற்சி பள்ளியில் 3 ஆண்டுகள் கலையை பயின்றேன். பிறகு அந்த தொழிலை இன்று வரை செய்து வருகிறேன். 1974 முதல் இன்று வரை அந்த தொழிலை நான் செய்து வருகிறேன்.
நீங்கள் அங்கே பயில்வதற்கு ஒரு சிறு பொய் சொன்னதாக அறிகிறோம், அது
உண்மைதானா? வள்ளுவர் அவர்கள் சொன்ன மாதிரி பொய்மையும் வாய்மை எடுத்து புரட்டீர்த்த நன்மையை வைக்கும் என்ற குரலுக்கு ஏற்ப அந்த காலத்தில் அந்த ஜாதி முறை வழக்கத்தில் இருந்தது, அவர்களை மட்டும்தான் சேர்த்துக் கொள்வோம் என்றார்கள். அந்த நேரத்தில் நான் அந்த சாதிதான் என்று சொல்லி அந்த கலையில் சேர்ந்து பயின்றேன். பிறகு அது நான் இல்லை என்று தெரிந்ததும் பிரச்சனைகள் வந்தது. நடைமுறை பாவனையில் அதை நம்மளுடைய நடத்தையை வைத்து அதை சரி செய்து கொண்டு
தடை இருந்தாலும் அதை மீறி நீங்கள் படிக்கக்கூடியதாக இருந்தது, அப்படி சொல்கிறீர்களா?
தடை அவர்களுக்கு தெரிந்த பிறகு நான் படிக்கவில்லை, தெரிய வரை படித்துக் கொண்டிருந்தேன். படித்து முடித்து பிறகு ஒரு இடத்துல வேலை செய்யும் போது என்னுடைய நண்பர் மூலமாக நான் அந்த சாதி இல்லை என்பதை தெரிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அங்கு வேலை செய்த இடத்திலிருந்து வெளியே போக சொன்னார்கள். வெளியே வந்து விட்டேன். வெளியே வந்து நான் தனியாக தொழில் தொடங்கினேன். எனக்கு வங்கியில் இருந்து நிதி உதவி கிடைத்தது. அதை கொண்டு ஒரு பெரிய இடத்தை வாங்கி அதில் பல மாணவர்களை பயிற்றுவித்தேன், சாதி மதம் பார்க்காமல்.
அப்பொழுது உங்களுக்கு ஒரு 20 வயது இருக்குமோ?
ஆமையா, 20 வயது, 21 வயது. அப்பதான் இது நடந்தது.
ஒரு பெட்டியிலே பிள்ளையாருக்கும் எனக்குமான ஒரு டீல்லே அவருடைய சுயரூபம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அந்த சுயரூபம் என்னதென்று சொல்லவில்லை, அதை விரிவாக சொல்ல முடியுமா?
சொல்லலாம், நாகரிகமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனக்கு இந்த 15-14 வயது வரை வீட்டில் உள்ள மற்றவர்களைப் போல எனக்கு அதிகம் கடவுள் பக்தி இருந்தது. எங்கள் வீடு என்பது கடவுள் பக்தி நிறைந்த வீடு. நாங்கள் அண்ணன் தம்பி 9 பேர்கள், நான் அதில் 8வது பையன். அப்போது வகுப்பில் வந்து 2வது ரேங்க் வாங்கினேன். அம்மாவிடம் சொன்னேன், அம்மா முதல் ரேங்க் வாங்கணும், என்ன செய்யணும் என்று கேட்டேன். இது நடந்தது 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது. அம்மா சொன்னார்கள், நம்ம தெருவு முனையில் இருக்கிற பிள்ளையாருக்கு தினம் ஒரு 48 தொகுப்பு வர்ணம் போடுறா, நீ முதல் மார்க் வாங்கிடுவ அப்படின்னு சொன்னாங்க. அதை உண்மை என்று நம்பி அந்த பிள்ளையாருக்கு தினமும் போட்டேன். சரி, பிள்ளையார் நமக்கு மார்க் வாங்கி கொடுத்து விடுவார், இனிமேல் நம்ம படிக்க வேண்டாம் என்பதில் படிப்பில் கவனம் செலுத்தவில்லை. அதன் விளைவாக என்ன ஆயிட்டு என்றால் 11வது ரேங்க் வாங்கிவிட்டேன். வீட்டிலும் பள்ளியிலும் எல்லோரும் கேலி செய்தார்கள், பிரச்சனைப்படுத்தினார்கள். எனக்கு பிள்ளையார் மீது கோபம் வந்தது. நான் உன்னை நம்பித்தானே தினமும் தோப்பு வரணும் போட்டேன், நீ இப்படி பழி வாங்கி விட்டாய் என்று பிள்ளையாரை திட்டினேன். திட்டி கொஞ்ச நேரத்தில் பயம் வந்தது, பிள்ளையார் நம்மளை ஏதாவது செய்து விடுவாரோ என்று பயம் வந்தது. ஒரு அரை மணி நேரம் கையை கட்டி நின்று பார்த்தேன், ஒன்றும் செய்யவில்லை. அப்போது புரிந்தது, சரி, பிள்ளையார் என்பது ஒன்றுமில்லை, நம்மளுடைய மனதுதான் காரணம் என்று. அன்று அந்த பிள்ளையாரை மீண்டும் ஒரு 2-3 சோதனைகள் செய்தேன். அதை சொல்ல முடியாமைக்கு வருந்துகிறேன். செய்தும் அந்த பிள்ளையார் அசையாமல் இருந்ததால் அது இல்லை என்று முடிவுக்கு வந்தேன். மாலையில் இந்த செய்தி யாரோ செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஊரே அந்த கோவில் முன் நின்றது. எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். எவன் இப்படி செய்தான் என்று தெரியவில்லை, அவனுக்கு குஷ்டம் பிடித்து விடும், கண் போய்விடும் என்று கத்தினார்கள். எனக்கு வேடிக்கையாக இருந்தது. பிறகு அதுவரை நான் உணவு உண்ணும் போது கடவுளுக்கு வைத்து விட்டுதான் உண்ணுவேன். இந்த 11வது ரேங்க் வாங்கினது கடவுளுக்கு சாப்பாடு வைப்பதை விட்டுவிட்டது. இலையில் ஓரத்தில் கொஞ்சம் எடுத்து வைப்பேன், கடுகு முது கொண்டு எடுத்து வைப்பேன். இதை எங்கள் அம்மா கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இரவு சாப்பாடு போடும்போது மிகவும் வருந்தி சொன்னார்கள், யார் இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு தெரியல, இந்த ஆண்டை வந்து அவங்களை அப்படி பண்ணா அப்படி வரும். நான் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா பிள்ளையார் தான் கையில் ஆயுதங்கள் வைத்திருக்கிறாரே, செய்யறவனை வந்து குத்த வேண்டாம்னு நீங்கே சத்தம் போடுறீங்கன்னு சொன்னேன். அம்மா கண்டுபிடித்து விட்டார்கள், நான் தான் அதை செய்தேன் என்று. அப்பாவிடம் சொன்னார்கள். அப்பா கூப்பிட்டு கேட்டார், இப்படி செய்தியாடா என்றார். ஆமா அப்பா செய்தேன் என்றேன். ஏன்டா செய்தேன்னு, ஒரு 2வது ரேங்க் வாங்கினா பிள்ளையார்கிட்ட வணங்கினா 1வது ரேங்க் வாங்கினா அம்மா சொன்னாங்க, நம்பி 48 நாள் தோப்பு வரணும் போட்டேன்ப்பா, கடைசியில 11 வாயினா அந்த கோவத்துல செஞ்சேன் அப்படின்னு. அப்பா சொன்னார்கள், நீ படித்தால் தாண்டா மார்க் வாங்க முடியும், பிள்ளையார கும்பிட்டால் எப்படிப்பா வாங்க முடியும்னாரு. இப்போது புரிந்து கொண்டேனப்பா, இனிமேல் கும்பிட மாட்டேன்னு. கும்பிடுவதல்ல, மற்றவர்கள் கும்பிடும் சிலையை ஒரு செய்வது தவறு என்றார். இனிமேல் செய்ய மாட்டேன்ப்பா என்று சொன்னேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், செய்ய மாட்டேன் என்று சொல்லி செய்தால் என்ன செய்வதுன்னு, இல்லப்பா நான் கடவுள் நினைச்சு செஞ்சேன் அது கல்லுன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் செய்ய மாட்டேன்ப்பான்னு சொன்னேன். அன்று முதல் இன்று வரை நாத்திகனாக இருக்கிறேன்.
பெரியாருடைய அறிமுகம் எப்படி வந்தது?
அப்போது எனக்கு பெரியார் யார் என்றது தெரியாது. அப்போது எனக்கு வயது வந்து 13 வயது, நான் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒருவன் தான் உலகில் கடவுள் முறப்பாளன் என்ற ஒரு மமதை என்னிடம் இருந்தது. மற்றவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் எல்லாம் முட்டாள் கருங்கல்லை கும்பிடுகிறார்கள் என்று எனக்குள் நான் கேலி செய்து கொள்வேன். அப்போது ஒருவர் சொன்னார், பெரியார் போலவே பேசுறீங்களே அப்படின்னார். நான் கேட்டேன், யாரு பெரியார் என்று கேட்டேன். தந்தை பெரியார் என்று ஒரு இருந்தார், நம்ம இன விடுதலைக்காக போராடியவர் என்றார். அதற்கு பிறகு பெரியாரை பற்றிய நூல்களை, சில நூல்களை, சிறிய சிறிய நூல்களை வாங்கி படித்தேன். அப்புறம் எங்க பெரியார் மீட்டிங் வந்தாலும் போய் உட்காந்து கேட்பேன். அந்த மேடையில பேசின தலைவர்கள் சொல்வதை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை சிந்தனை செய்து ஒரு பெரியாரிஸ்டாகவே ஆகிவிட்டேன்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் மௌனமாக சமுதாய புரட்சி செய்து வரும் சிற்பி ராஜன்.
நீங்கள் ஒரு நாத்திகன் என்பதை திட்டவட்டமாக சொல்கிறீர்கள், ஆனால் கடவுள் சிலைகள் தான் செய்கிறீர்கள், அதில் ஒரு முரண்பாடு உங்களுக்கு இல்லையா?
இது பல பேர் கேட்ட கேள்வி. உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் வேலை செய்த அதே ஊரில் சுவாமிலையில் SR நாராயணசாமி என்று ஒருவர் இருந்தார். அவர் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு சிலைகளை செய்வார். அப்போது தந்தை பெரியாரிடம் போய் சொன்னார்கள், இவர் வந்து உங்க கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு சுவாமிலையில, ஆனா சிலை செய்கிறார். பெரியார் கேட்டார், அதனால என்ன செய்தால் என்ன, இவர் செய்யாவிட்டால் இன்னொருத்தர் செய்ய போறார், இன்னொருத்தர் செய்யற வேலையை ஒரு நாத்திகர் செய்வது கடவுள் நாத்திகர் செய்வது சிறப்பு தானே, அப்போது அந்த மக்கள் புரிந்து கொள்ளட்டுமே, கடவுள் சிலை செய்வதற்கு பக்தி தேவையில்லை என்று. அதே போல என்னிடமும் அந்த ஆர்டர் கொடுக்க வரும் வாடிக்கையாளர்கள் சொல்வார்கள், நீங்கள் கடவுள் இல்லை என்கிறீர்கள், அப்புறம் கடவுள் சிலை செய்கிறீர்கள் என்று கேட்பார். நீங்களே என்னிடம் வருகிறீர்கள், நீங்கள் தான் கடவுள் உண்டு என்கிறீர்கள், நீங்கள் செய்து கொள்ள வேண்டியதானே என்று கேட்பேன். எங்களுக்கு செய்ய தெரியாது என்பார். எனக்கு தெரிந்தே நான் செய்கிறேன், உங்களுக்கு தெரிந்தே நீங்கள் செய்கிறீர்கள், இது கடவுளானாலும் கதையானாலும் என்னிடம் கிலோ 1500 ரூபா, உங்களுக்கு கடவுள் வேணுமா கதை வேணுமா என்று கேட்பேன். வந்தவர்கள் சிரித்துக் கொண்டே ஆர்டர் கொடுத்து விட்டு போவார்கள். என்னுடைய வயிற்று பிழைக்கிற்காக நான் சிலை செய்கிறேன், அவர்கள் பூஜை செய்வது கடவுள் நன்மைக்காக கிடையாது, அவருடைய வயிற்று பிழைப்புக்காக. இரவு ஆனால் அவர்களும் அந்த கடவுளை பூட்டி தான் வைக்கிறார்கள், பூட்டினால்தான் அந்த கடவுள் பத்திரமாக இருப்பார் என்பதை அவர்களும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் நாத்திகர்கள் தான், இதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு வேலை இல்லை. இன்னமும் ஒரு மூட நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது, அதை நம்புகிறார்கள். கடவுளுக்கு பக்கத்தில் உண்டியல் வைத்து அதுக்கு ஒரு பூட்டு, கடவுளுக்கு இரவில் ஒரு பூட்டு என்றால் அந்த கடவுளுக்கு சக்தி இல்லை என்பதை அவர்களே உணர்த்துகிறார்களே. புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றும் இல்லையே.
சிறு வயதிலே உங்களை சினிமாவில் சேர்க்க வேண்டும் என்று ஆசை வந்து கலைகங்காவிடம் சென்றதாக அறிகிறோம். கலைகங்காவிடம் நீங்கள் பெரிய சிற்பியான பின்னர் அவரை சந்தித்திருக்கிறீர்களா?
அதற்கு வாய்ப்பு ஏற்படவில்லை, ஆனால் பலமுறை அவரிடம் நான் சென்று அவருக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறேன். நான் 1989 குஜராத்தில் சுவாமி நாராயண் என்கிற ஒரு பெரிய 12 அடி உட்கார்ந்த சிலை செய்வதற்காக அங்கு சென்று இருந்த போது கலைகங்கா அவர்கள் இறந்து விட்டார்கள் சென்னையில். அப்போது இந்த தொலை தொடர்பு வசதி, இமெயில், இன்டர்நெட், செல்போன் இந்த வசதி எல்லாம் இல்லாததால் எனக்கு அந்த தகவல் தெரியவில்லை. நான் அந்த 2 ஆண்டுகள் அங்கிருந்து 89-90 அந்த சிலையை முடித்து விட்டு 91ஆம் ஆண்டு திரும்பி வந்த போதுதான் எனக்கு தெரிந்தது கலைகங்கா அவர்கள் 89 அன்று இறந்து விட்டார்கள் என்று. அதற்கு பிறகு அவர்கள் வீட்டில் போய் அவர்களுடைய மனைவி குழந்தைகளை பார்த்து வருத்தம் தெரிவித்துட்டு வந்தேன்.
உங்களது சிற்பக்கலையை பல நாடுகளுக்கு சென்று பயிற்றுவித்திருக்கிறீர்கள், அப்படி ஆஸ்திரேலியாவிற்கு வருகின்ற சந்தர்ப்பம் கிடைத்ததா? இனிமேல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
ஐயா, வந்து முன்பு வந்து இந்திய அரசு வந்து கலைஞர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்த கலைகளை வளர்த்தார்கள். அது சில ஆண்டுகளாக அதற்கான நிதியை வந்து அவர்கள் ஒதுக்கவில்லை. அந்த வாய்ப்பு இப்போது யாருக்கும் கிடைப்பதில்லை. என்னை வந்து அவர்கள் இங்கிலாந்து அனுப்பியிருக்கிறார்கள், ஜெர்மனி அனுப்பியிருக்கிறார்கள், ஆஸ்திரியா சென்றிருக்கிறேன். அது வந்து 1997 வரை நடந்தது. அதற்கு பிறகு அந்த வாய்ப்பு எந்த ஒரு கலைஞருக்கும் கிடைப்பதில்லை.
நீங்கள் பெண் பார்க்க போதும் போது ஜாதி இடையே குறுக்க வந்ததால் இதுவரை திருமணம் செய்யவில்லை என்று நம்புகிறோம், அது உண்மைதானே?
உண்மைதானே ஐயா. முதலில் திருமணம் செய்து கொள்ள, ஏன்னா வீட்டில் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. 16 வயதில் வீட்டை விட்டு போன பிறகு வீட்டுக்கு திரும்ப வந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் என் தாய் தந்தை இறந்தது கூட எனக்கு அவர்கள் தெரியப்படுத்தவில்லை. தெரியப்படுத்தியிருந்தால் நான் வரப்போவதும் இல்லை, அது ஒரு விஷயம். அப்போது எனக்கு ஒரு 23 வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்த போது, ஒரு உடல் ஊனமற்ற பெண்ணோ அல்லது ஏதோ ஒரு உடல் பாதிப்புள்ள ஒரு பெண்ணையோ தான் திருமணம் செய்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அப்படி கேட்கும் போது நீங்கள் என்ன ஜாதி என்று கேட்டார்கள். நான் மனித ஜாதி என்று சொன்னேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் வெளியூரில் இருந்து வந்ததனால் என்னுடைய ஜாதி சின்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் உள்ளூரில் இருந்தால்தான் என்னுடைய ஜாதி தெரிந்திருக்கும். அன்றே சரி திருமணம் வேண்டாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். பிறகு நிறைய மாணவர்களை சேர்த்து அவர்களை எல்லாம் பிள்ளைகள் போல் பாவித்து வசதி உள்ளவர்கள் உணவு இருந்து விட்டு வருவார்கள், இல்லாதவர்களுக்கு நானே சாவரம் சமைத்து போட்டு இந்த சிற்பக்கலையும் கற்றுக் கொடுத்தேன். இன்று 200 மேற்பட்ட சிற்பிகள் உருவாகிவிட்டார்கள். 280 பேருக்கு கற்றுக் கொடுத்தேன். எல்லாம் நல்லா சிற்பம் செய்யறாங்க, எல்லாமாக வாழ்கிறார்கள். அவர்கள் யாரும் என்ன ஜாதி என்று நான் கேட்டதில்லை, நான் என்ன ஜாதி என்று அவர்களுக்கும் தெரியாது.
அதுல ஒரு சுவாரஸ்யமான விடயம் நமக்கு என்னவென்றால், தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கூட இந்த கடவுள் சிலைகள் செய்கிறார்கள் என்றும், அந்த சிலைகள் கோயிலிலே வைக்கப்பட்டு அந்த கோயிலுக்குள் அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் அறிகிறோம். அது நீங்க செய்கிற சமூக புரட்சி என்று பார்க்கலாமோ?
உண்மையா அதுதான் ஐயா, உண்மையா 100 அது சமூக புரட்சி தான், தொழில் புரட்சி, அவ்வளவுதான், மௌன புரட்சி. அதாவது மனிதர்களில் ஒரு சிலரை ஒதுக்கி வைப்பது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியாது. திருடனை ஏத்துக்கிறாங்க, குல கொண்டவனை ஏத்துக்கிறாங்க, அது அவங்க ஜாதிக்காரனா இருந்தா. ஆனா ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு அல்லது வேற ஒரு ஜாதியில் இருந்தா கூட அது ஏற்றுக்கொள்கிற மனநிலை இந்த மக்களிடம் இல்லை. இது வருத்தத்தக்கது. நான் ஆரம்பத்துல வந்து வேலை செய்யற இடத்துல இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ரொம்ப இழிவாக பேசி வேலை வாங்குவார்கள். இந்த பெரிய மோல்டு பண்ணும் போது, விறகு உடைக்கும் போது எல்லாம். அப்போ நான் முடிவு செய்தேன், நம்ம ஒன்று பற்ற வச்சோம்னாக்க முதல்ல இந்த மக்களுடைய ஜாதி இழிவை போக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் தனியாக பற்றை துவங்கினேன். துவங்கின உடனே யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு இந்த பையங்க வர கொஞ்சம் தயங்கினாங்க. அப்புறம் அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க என்ன பத்தி அவங்க கிட்ட சொன்னாங்க, அவர் ஒரு பெரியார் தொண்டர், அவரிடம் ஜாதி எல்லாம் கிடையாது, நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படின்னாங்க. அப்படி கத்து கொடுத்த பையங்கள்ல ஒரு 100 பையங்களுக்கு மேல எல்லாம் இந்த மக்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படும் மக்களுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி தனியா எடுத்து செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். அவர்கள் எப்படி ஏதோ ஒரு தொழில் கிடைத்துக் கொள்வார்கள் அது எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் இந்த சாமி வேலை என்பது மக்களால் பெரிய மரியாதையுடன் பார்க்கப்படும் ஒரு தொழிலாக இருப்பதால் இதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது, அதை செய்தேன். இன்று அந்த மாணவர்கள் நன்றாக பயின்று நன்றாக சிறப்பாக வாழ்கிறார்கள்.
இதுவரை ஒரு 280 மாணவர்களை பயிற்று வித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம், அது சரிதான?
ஆமா ஐயா, உண்மைதான், உண்மைதான்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் மௌனமாக சமுதாய புரட்சி செய்து வரும் சிற்பி ராஜன்.
சிலைகளிலே நீங்கள் பஞ்சலோக சிலைகள் மட்டும்தான் செய்கிறீர்களா, அல்லது கற்களிலிருந்து சிலைகள் வடிக்கிறீர்களா?
இல்லையா, அதாவது உலோக சிலைகள், பஞ்சலோகம் என்பது மட்டுமல்ல, தங்கமெல்லி போடும் போது அது பஞ்சலோகம் ஆகிறது, தங்கமெல்லி போடாவிட்டால் அது வெண்கல சிலை. வெள்ளியில் செய்து கொடுத்திருக்கிறேன், தங்கத்தில் செய்து கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக நாங்கள் செய்தது கோவிலுக்குள்ள பஞ்சலோக விக்கிரகங்கள் தான் அதிகமா செய்தது. கல் சிலைகள்லாம் செய்ய வாய்ப்பில்லை. தஞ்சை மாவட்டத்தில் கல்லே கிடையாது, கருங்கல் கிடையாது, அதனால அந்த தொழில் வந்து அங்க வளரவும் இல்லை.
ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு கண்காட்சியகத்திலே இந்தியாவிலிருந்து 5 மில்லியன் கொடுத்து ஒரு சிலை, நடராஜர் சிலை வாங்கியிருக்கிறார்கள். அது திருடப்பட்ட சிலை என்று அறிந்தவுடன் அதனை நாட்டிற்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அப்படியான செயற்பாடுகள் அங்கே இப்பொழுது நடக்கிறதா உங்களுக்கு தெரிகிறதா, அந்த அப்படியான வேலைகள்?
இது வந்து நமக்கு இது நடந்து பல ஆண்டுகள் கழித்தான் தெரியுமே தவிர இது உடனே தெரியாது. உடனே தெரிஞ்சால் அதுக்கான நடவடிக்கை அந்த உயர் அதிகாரிகள் வந்து எடுத்து செய்வாங்க. இப்போ கூட நல்ல ஒரு அதிகாரி பேசியிருக்கிறார், அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி 300 முன்பு தஞ்சாவூர் கோவில்ல வந்து திருடப்பட்டு அந்த சிலை வந்து குஜராத்ல ஒரு அருங்காட்சியகத்தில் நேற்றைக்கு செய்தி பார்த்தேன், 300 முன்னாடி திருடி இருக்காங்க. திருடுறவங்க வந்து அங்க ஒரு பொய்யான சிலையை வச்சுட்டு கூட எடுக்கிறதா கூட அந்த செய்தியில பார்த்தேன். அதனால அந்த நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சு நடப்பதில்லை, தெரியாம நடக்குது. அதனால அந்த செய்தி வெளிவரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆயிட்டு இருக்கு.
நீங்கள் செய்கின்ற சிலைகள் மிகவும் அழகானவை என்று சொல்லப்படுகிறது, அதனால் தான் உங்களை தேடி வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த சிலைகளை வடிக்கும் பொழுது அந்த அழகை, ஒரு நாத்திகராக இருக்கின்ற நீங்கள் அந்த கடவுளின் வடிவத்தை எப்படி மனதில் உருவகப்படுத்திக் கொள்கிறீர்கள்?
கலை என்பது உள்ளத்தில் இருந்து வருவது. பல இடங்கள்ல பாக்குறோம், இப்போ வேலூர், ஹலேபேடு இந்த மாதிரி ஊருக்கு போவேன், காஞ்சிபுரம் வரதே பெருமாள் கோவில் போவேன், அந்த மண்டபத்தில் உள்ள சிலைகள்லாம் பார்ப்பேன். பார்க்கும் போது அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கும், அந்த சிற்பி வந்து நல்ல திறமைசாலியா இருந்திருப்பாரு, சரி நாம செய்யும் போது அதே போல செய்யணுங்கிற ஒரு எண்ணம். இரண்டாவது அதுல உள்ள ஆர்வம், அவ்வளவுதான். எனக்கு தொழிலை தவிர வேற எதுவுமே தெரியாது. நான் நாட்டுக்குனா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை வந்து அவர்கள் விரும்பும்படி செய்து கொடுத்தேன். என்னுடைய வேலை என்ன, ஏன்னா பணம் கொடுக்குறாங்க, அவங்க அதை நம்புறாங்க, அவங்களுடைய ஆர்வத்தன்மை பூர்த்தி பண்ணுங்கிற அந்த ஒரு எண்ணம். இதுதான் விளம்பரமே தவிர வேற எந்த விளம்பரமும் கிடையாது. வேலை வந்து அவர்கள் எப்படி எதிர்பார்ப்பார்களோ, சாமின்னா சிரிச்சமா இருக்கணும், இப்ப ஒரு தூங்குற மாதிரி ஒரு பிள்ளையார் கேட்டாங்கன்னா செய்யறது கஷ்டம், ஏன்னா கண்ணை மூடிட்டு தூங்கணும், அது எனக்கும் தெரியாது. இல்ல எனக்கு வேற ஏதாவது கிருஷ்ணர் வேற மாதிரி கேட்டாங்கன்னு தெரியாது. அப்போ கிருஷ்ணர் சொன்னா இப்படிதான் இருப்பாரு, சிவகாமின்னு சொன்னா இப்படிதான் இருக்கும்னு ஒரு நியதி இருக்கு, எல்லா ஊர்லயும் அதே தான் இருக்கு. அப்ப அதுல நல்ல கலைஞர்கள் செய்த சிலைகளும் இருக்கு, நம்ம அதை அருங்காட்சியகத்துல எல்லாம் பாக்குறோம். தஞ்சாவூர் அருங்காட்சியகத்துல அடிக்கடி போய் பார்ப்பேன். அந்த விரலை எப்படி செஞ்சிருக்காங்க, அந்த மூக்கு எப்படி செஞ்சிருக்காங்க, உதடுகள் எப்படி சிரிக்குதுன்னு அந்த கலையை வந்து உற்று பார்த்து அதே போல செய்யறதுனால நல்ல ஒரு பெயர் கிடைத்தது.
நீங்கள் இதுவரை செய்த சிலைகளிலே உங்களுக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய, நீங்கள் நாத்திகராக இருந்தா கூட மனதில் தாக்கத்தை ஏற்படுத்திய சிலை என்றால் எதை சொல்வீர்கள்?
சிலைனால எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, சிலை வாங்குவர்களால் தான் பாதிப்பு இருந்தது.
சொல்லுங்களேன்.
ஆமா, ஒரு ஐயப்பன் சிலை ஒன்று ஆர்டர் கொடுத்தாங்க, பெரிய சிலை. அது வந்து ஆர்டர் கொடுக்கும்போது அவங்க வந்து மெழுகலை செய்தோம், மெழுகலை செய்து பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மோல்டு பண்ணி உருக்கி ஊத்தி வேலை முடியும் போது அவர்களுக்கு நான் அந்த விஸ்வகர சிலை என்று தெரிந்து விட்டது. சிலையை வாங்க மாட்டேன்னு தகராறு செய்தார்கள். நான் சொன்னேன் தேவைப்பட்டால் வாங்குங்க, தேவைப்பட்டால் இங்க இருக்கட்டும். அப்ப எங்களுக்கு பணம் வேணும்னாங்க. நீங்க கொடுத்த பணம் என்னுடைய பையிலோ என்னுடைய கையிலோ இல்ல, இந்த சிலையில தான் இருக்கு, உழைப்பாகவும் உலோகமாகவும் இருக்கு அப்படின்னு. அந்த சிலையை வித்துட்டு உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு. எப்ப விற்கும் அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு. அப்புறம் அது ரொம்ப ஒரு 12 ஆண்டுகள் கழிச்சு அந்த ஏன்னா பெரிய சிலைங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் யாரும் வாங்க முடியாது. அப்புறம் அமெரிக்காவில இருந்து ஒரு கோவிலுக்கு அந்த சிலையை வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் அந்த 12 ஆண்டுகள் கழிச்சு அந்த கொடுக்கவன நபருக்கு அந்த பணத்தை கொடுத்தேன். இதனால சிலையால் எந்த பாதிப்பும் கிடையாது. இன்னொரு ஊர்ல கோவில்ல வந்து அந்த சாமியை வந்து சிமெண்ட் வச்சு பிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்ப நான் சாதாரணமா பேண்ட் போட்டு போயிருந்தேன். பேண்ட் போட்டு கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னாங்க. ஏன் வந்தா அப்படின்னு கேட்டேன். வரக்கூடாது அப்படின்னாங்க. யாரு கடவுள் சொன்னாரா, நீங்கள் சொல்கிறீர்களா அப்படின்னு கேட்டு, நாங்க தான் சொல்றோம் அப்படின்னாங்க. அப்ப நீங்களே அதை உள்ள வச்சு சிமெண்ட்ல பதிச்சுங்க அப்படின்னு. எனக்கு அது தெரியாது அப்படின்னாங்க. அப்ப என்ன விடுங்க அப்படின்னு, இல்ல வேட்டி கட்டணும்னாங்க. உங்கள் வேட்டியோட என்னுடைய தூய்மையா இருக்கு, நான் இப்படியே போய் செய்யறேன். அந்த கடவுள் வேண்டாம்னு சொன்னா கூட அவரோட ஏன்னு கேட்பேன்னு தவிர, அவர் சொன்னாரு ஏற்றுக்கிறாள் கிடையாது அப்படின்னு. அப்புறம் அங்க கோவில் எல்லாரையும் ஊர் கூட்டம் போட்டாங்க. ஊர் கூட்டம் போட்டோடனே நான் சொன்னேன், பேண்ட் வேண்டாம்னு கடவுள் சொன்னதா, இப்போ அர்ச்சனை பண்ண வரும்போது பேண்ட் போட்டு வரோம், நீங்க அர்ச்சனை பண்றீங்க, இந்த சாமியை வைக்கும் போது ஏன் பேண்ட் ஒத்துக்கல அப்படின்னு வாதம் பண்ணி ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பேண்டோட அதை செய்ய விட்டாங்க. இந்த மாதிரி மக்களால் தான் தாக்கமே தவிர சிலையாக எந்த தாக்கமும் கிடையாது.
அருமையாக பதில் சொன்னீர்கள் ஐயா. உங்களது வேலைப்பளவின் மத்தியிலும் எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி சிற்பி ராஜன்.
மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.